வானங்களையும் படைத்து பூமியையும் படைத்து மனிதர்களையும் அங்கு அவனுக்கு வாழுமிடமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பார்வைப்புலன்களையும் செவிப்புலன்களையும் இருதயங்களையும் அமைத்தான். அவனை சுற்றிலும் உயிரினங்களையும் பல்வகையான இயற்கையுடைய சூழல்களையும் அவன் கவனிக்கும் விதமாக அமைத்திருக்கின்றான். இவை ஒவ்வொன்றுமே காலத்தின் அடிப்படையில் படைக்கப்படுவதும் அதனுடைய காலத்தோனின் மீது அது அடிக்கப்படுவதும் மீண்டும் படைக்கப்படுவதும் இவ்விதமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு புதிய படைப்புகளாக நம்மை சுற்றிலும் உயிரினங்களையும் தாவர வகைகளையும் இயற்கை சூழல்களின் அமைப்பிலும் ஒவ்வொரு நாளும் மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றான். இதனை நம்முடைய மனமானது பார்த்து அதனை உணர்ந்து அதில் குற்றங்களோ குறைகளோ இல்லை என்பதையும் அறிந்து யார் இதனை படைப்பது என்ற அந்த கேள்வியை நம்முடைய மனதில் இறைவன் அமைக்கின்றான். எந்த ஒரு பொருளையும் நாம் பார்க்கும்பொழுது அழகாக இருக்கின்றது. கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன. நாம் படைப்பின் ஆரம்பத்திலிருந்து கவனிப்போமேயானால் குழந்தையாக பிறந்ததும் அதற்கு முதல் திறவுகோல் உலகத்தின் அடிப்படையில் காதுகள் கேட்கின்றன. முதலில் சப்தம் காது செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய அந்த புலன்கள் திறக்கின்றன. அதன் பிறகு கண்கள் திறக்கின்றன, பார்க்கின்றன. அதன் பிறகு உணர்ச்சிகள் அவ்வளவும் அதற்கு கற்பிக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் அந்த குழந்தைகளுக்கு உணர்வு அதிகமாகவும் இருதயத்தில் இருக்கக்கூடிய உள்ளம் உணர்வை மனதிற்கு ஒட்டி கொண்டிருக்கின்றது. குழந்தைகளுடைய மனதிற்கு ஒட்டி கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய மனம் பூராவும் உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருக்கின்றது. சப்தங்கள் கேட்கின்றன, அது அதற்கு பிடிக்காது. நாமும் குழந்தைகளிடத்தே சப்தம் போட மாட்டோம், அதனுடைய அமைதி கெடுக்கக்கூடாது என்று. அதனுடைய தூக்கத்தின் போதும் அதனுடைய அமைதியின் போதும் நாம் அதனை கெடுக்க மாட்டோம். அமைதியாக இருக்க வேண்டும், அதற்கு தூக்கம் முக்கியம் என்று நமக்கு தெரியும். இவ்விதமாக குழந்தையை நாம் கவனமாக அதனை வளர்க்க ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய உணர்வின் அடிப்படையில் உணர்வு நமக்கு உள்ளத்திலிருந்து மனதிற்கு அறிவிக்கிறது எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். செவிகளில் உங்களுடைய முதல் உலகத்தினுடைய திறவுகோல் அமைகிறது. பின்பு பார்வை. கேள்விப்படுவதை நீங்கள் உங்களுடைய உணர்வோடு கலந்து அது சரிதானா இல்லையா என்பதை கேட்க வேண்டும். காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறதா என்பதை கேட்க வேண்டும். அது சத்தியம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பின்னர் உங்களுடைய பார்வையும் அங்கு திறக்கின்றது. செவிப்புலனும் பார்வைப்புலனும் இது நமக்கு ஆகுமானதா இல்லையா என்பதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். உள்ளம் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. முதலில் அந்த தேவைகளின் பக்கம் நீங்கள் உங்களுடைய நாட்டத்தை அமையுங்கள். அந்த தேவைகள் அற்ற நிலையில் பார்க்கும் பொருள்களையெல்லாம் இது எனக்கு வேண்டும், மனிதர்களையெல்லாம் இவர்கள் எனக்கு நண்பர்கள், உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் எல்லாம் எனக்கு சுகமான வாழ்க்கை என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் உள்ளத்தில் என்ன வேண்டும் என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க அந்த அறிவிப்பை நீக்கிக் கொண்டு நாம் வெளிப்புற புலன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புலன்கள் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதற்கான அடையாளம் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நமக்கு வேண்டுமா வேண்டாமா, தேவையா தேவையில்லையா, நன்மையா தீமையா, நியாயமா அநியாயமா என்று ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் நம்முடைய மனதில் கேள்வியை கேட்க வேண்டும். அந்த கேள்விக்கு இறைவனிடமிருந்துள்ள பதில் உங்களுக்கு வரும் உள்ளத்திலிருந்து. மனிதன் மூன்று அமைப்புகளாக படைக்கப்பட்டிருக்கின்றான். உள்ளம் என்ற ஒரு அமைப்பு, மனம் என்ற ஒரு அமைப்பு, வெளிப்புற புலன்கள், உறுப்புகள். இந்த மூன்றும் உள்ளத்தின் அடிப்படையில் ஒன்றாக அமைய வேண்டும். ஆனால் இன்றுள்ள வாழ்க்கை மனம் என்ற ஒன்றையும் கடந்து வெளி உறுப்புகளுக்கு, கண்கள் காது மூக்கு வாய் தோல் என்ற உறுப்புகளுக்கு இறங்கி இதற்கு எது சுகமாக இருக்கின்றதோ அதனை விரும்பவும் இச்சை கொள்ளவும் ஆரம்பித்து விடுகின்றது. மனதையும் நாம் கவனிக்கவில்லை, உள்ளத்தையும் கவனிக்கவில்லை. மனிதனுக்கு அமைக்கப்பட்டிருப்பது உள்ளத்திலிருந்து மனம் ஏற்க வேண்டும். மனம் விரும்பியதை உங்களுடைய உடல் அதற்கு அடிமையாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நாம் பார்க்கக்கூடியவற்றிலிருந்தும் கேள்விப்படக்கூடியவற்றிலிருந்தும் அதில் நான் ஈடுபட்டு இச்சைகளுக்குள்ளாகி என் மனதை பாதித்து பிறகு என் உள்ளத்தை நான் மறுக்கின்றேன், சத்தியத்தை நான் வெறுக்க ஆரம்பிக்கின்றேன், அவ்வளவாக எனக்கு பிடிக்கவில்லை. எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு, என் உணர்ச்சிகளுக்கும் மன இச்சைகளுக்கும் பெரும் தட்டுப்பாடு, எனக்கு அது சரிப்படாது. ஆக என் பெருமை இப்பொழுது என்னவென்றால், முதல் பெருமை என்னவென்றால், எனக்கு அனுபவிக்கக்கூடிய அந்த வயது இருக்கின்றது. வயதாகும் பொழுது ஒவ்வொன்றாக கண்களும் காது மூக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்விழந்து கடைசியில் வயது தன்மை ஆகி எனக்கு நன்மைகளில் நான் எந்த ஒன்றையும் உரியதாக ஆக்கிக்கொள்ள வழியில்லாமல் துன்பங்களில் வாடும் பொழுது இப்பொழுது மனம் வேதனைப்படுகின்றது. வழியில்லாத நிலையில் எந்த விடியும் எனக்கு இல்லை இந்த துன்பங்களிலிருந்து விடுபட என்பது என்று இருக்கும் பொழுது நான் என்னுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றேன், முதன் முறையாக இறைவனே என்று. இந்த நிலையின் போது இறைவன் ஒருவேளை மன்னிக்கலாம், அவ்வளவுதான். எனினும் இந்த விஷப்பரீட்சை கூடாது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள். உள்ளத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடியது என்னவென்றால், நாளைய வாழ்க்கையை பற்றித்தான். இன்றைய வாழ்க்கையில் நான் என் உள்ளத்தின் பக்கம் திரும்பியிருக்கின்றேன். என் உள்ளம் எதை அறிவிக்கின்றது? உள்ளம் என்பது மானசீகமான ஒரு மாபெரும் இறை ஆற்றலை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக மனிதனுடைய நெஞ்சத்தில் அமைக்கப்பட்டிருப்பது. அதிலிருந்து மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது உங்களுடைய தேவை என்ன என்பதை. மனம் அதை மறைவான ஒரு செய்தியாக இருக்கிறதே தவிர வெளிப்படையாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக, ஒரு அறிவிப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்க முடியாது. மனம் அருபமான அமைப்பு. மனதிற்கும் அப்பால் அதனை வழிநடத்தக்கூடிய உள்ளம் இன்னும் அழகான உயர்வான மாபெரும் பொக்கிஷம். வானங்களையும் பூமியையும் அடக்கியாளக்கூடிய அந்த இறை ஆற்றல் மிக்க அந்த உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது இது உங்களுடைய தேவை என்று. மனதிற்கு, மனிதனுக்கு மட்டும்தான் உள்ளமும் மனமும், மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. மற்ற உயிரினங்களுக்கு மூளையும் அதனுடைய உறுப்புகளும், அவ்வளவுதான். இந்த இரண்டும் சேர்ந்து, மனமும் உள்ளமும் சேர்ந்து என்னுடைய மூளைக்கு கட்டளையிட வேண்டும். அது உங்களுடைய உடலை இயக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வெளிப்படையாக நான் பார்க்கக்கூடியவை அனைத்தையுமே விரும்பக்கூடியது அது விருப்பமில்லை, ஆசை. ஆசைப்படக்கூடியது அவ்வளவும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அழகான போக்கை திசை திருப்புகின்றது, எதிர் மாறாக நேர் மாற்றமாக. இதனை நான் ஆசை கொள்கின்றேன், மனதில் விருப்பம் அமைவதற்கு பிறகு ஆசை கொள்கின்றேன். இந்த ஆசையானது உள்ளத்திலிருந்து வரக்கூடியவை அனைத்தையும் தடுக்கின்றது, வழிகாட்டுதலை தடுக்கின்றது. நான் இப்பொழுது மன இச்சைகளுக்கு உள்ளாகின்றேன். மனிதன் யார் என்பதை இந்த மூன்று அடிப்படையை கொண்டு நாம் உணர்ந்து உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இறைவனுடைய அந்த ஒரு வாக்கை நான் ஏற்கின்றேன், அவனுடைய வாக்கு புனிதமானது, அதனை என் மனம் ஏற்கின்றது, சுகமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். உடற்பூர்வமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், உள்ளத்திற்கு திருப்தியாக வாழ வேண்டும். அதாவது மனதின் சாட்சியத்திற்கு திருப்தியாக நீங்கள் வாழுங்கள். மனதின் குற்ற உணர்வுகளுக்கும் குறுகுறுப்புக்கும் நீங்கள் ஆளாகிவிடாதீர்கள். உடற்பூர்வமான வாழ்க்கையும் மனப்பூர்வமான வாழ்க்கையும் இணைய வேண்டும். ஒன்றோடு ஒன்று விரோதம் இல்லாமல் இணைய வேண்டும். வெளிப்புற பலன்களில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் நேரமெல்லாம் உள்ளமும் மனமும் இணைந்து நிற்கின்றன, நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதை அறிய வேண்டும். சுகமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம், அதாவது இறைவனுடைய வாக்கு உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. நீங்கள் அதனை விரும்புகின்றீர்கள். சுகம் என்பதற்கு பொருளையும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும். சுகம் என்றால் என்ன? அது மனம் அறியக்கூடியதா அல்லது என்னுடைய உடல் உறுப்புகள், வெளிப்புற உறுப்புகள் அதில் ஈடுபட்டு அதனுடைய சுகத்தை அறியக்கூடியதா என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய சுகம் அனைத்தும் மனிதர்களாகக்கூடிய நிலையில் உள்ளம் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது கூட அல்ல, உள்ளம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய மனசாட்சியத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டது. எதனை அந்த உள்ளம் உங்களுக்கு அறிவித்ததோ உங்கள் மனதிற்கு, அந்த மனதிற்கு திருப்தியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சுகமான வாழ்க்கை என்றென்றும் நினைத்திருக்க வேண்டுமா அல்லது அவ்வப்போது வந்து மறைய வேண்டுமா? என்றென்றும் நினைத்திருக்க வேண்டும். அப்படியானால் உங்களுடைய வெளிப்புற உறுப்புகள் அவ்வளவும் படிப்படியாக அடியக்கூடியது. கண்கள் மங்க ஆரம்பிக்கும், கால்கள் மந்தமாக ஆரம்பிக்கும், என்னுடைய உணர்ச்சிகள் உணர்விடக்க ஆரம்பிக்கும், மரத்து போக ஆரம்பிக்கும், ஜீரண உறுப்புகள் அவ்வளவும் அதனுடைய இயக்க குறைபாடுகளில் செயலிழக்க ஆரம்பிக்கும், பலவீனமடையும், அவ்வளவும் வெளிப்புற உறுப்புகள் அவ்வளவும் பலவீனமடைந்து இறுதியாக மரணிக்கும். ஆனால் இறைவன் கூறுவது என்றென்றும் சுகமான வாழ்க்கையில் வாடுங்கள். உள்ளத்திற்கு அப்படி ஏதேனும் மறையக்கூடிய அந்த பாங்கு இருக்கின்றதா? இறைவனுடைய ஆற்றலுக்கு கிடையாது. மனம் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, அது மடிவதற்கு. இந்த இரண்டிலிருந்தும் உங்களுடைய உயிரோட்டம் பிறக்க ஆரம்பிக்கின்றது. உள்ளம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து கூற, சத்தியமான வாக்கு, மறைவான வாக்கு, நீங்கள் சுகமாக வாழுங்கள், அந்த சுகத்திற்கு உயிரோட்டம் தேவை, என்றென்றும் வாழ்வதற்கான உயிரோட்டத்தினுடைய அபரிமிதம் தேவை. அதன் காரணமாக மனம் அதனை ஏற்கிறது வேண்டும் என்று. வேண்டும் என்று மனம் ஏற்கும் பொழுது அது வேண்டுதலாக அமைய வேண்டுமே தவிர அது உங்கள் கைகளில் இருப்பதாக நீங்கள் எண்ண வேண்டாம். முதல் முறையாக யார் உங்களுக்கு அறிவித்தானோ ஒரு வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை அவன்தான் அதற்காக பொறுப்பேற்றுக் கொள்கின்றான், எவ்விதம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அவனுடைய வாக்குக்காக, அவனுடைய வழிகாட்டுதலுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது என் வாழ்நாள் முழுமைக்கும் பிரதிபலிக்க வேண்டுமென்றால் அவனுடைய வழிகாட்டுதலுக்காக நீங்கள் விருப்பம் கொண்ட பிறகு, வேண்டும் என்று விருப்பம் கொண்ட பிறகு பொறுமையை கடைபிடியுங்கள். எனக்கு தெரியும் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும். இறைவன் என்ன கூறுகின்றான் என்பது எனக்கு தெரியும். இறைவன் படைப்பாளன், முதல் முறையாக அவனை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது அவன் ஒரு படைப்பாளன். அந்த படைப்பாளன் படைப்பில் ஒரே மாதிரியான படைப்பு கிடையாது, வித்தியாசமான படைப்புகள். நேற்று நான் படைக்கப்பட்ட விதம் வேறு, இன்று நான் படைக்கப்பட்டிருக்கிற விதம் வேறு, நாளைக்கு என்னுடைய தோற்றம் வேறு, நாளை மறுநாள் என்னுடைய மாற்றம் வேறு. ஒவ்வொரு நாளும் நாம் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், ஒவ்வொரு மூச்சிலும் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றோம். முன்பை போல் பிந்தியது கிடையாது. ஒவ்வொன்றும் வித்தியாசமானது, ஒவ்வொன்றும் தனித்தன்மையானது. தன்னுடைய படைப்பை அவன் காப்பிடிப்பதில்லை, படைப்பாளன், புதிதாக படைப்பவன். அவ்வாறு இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாற்றமடைய வேண்டும். இறைவனுடைய வாக்கு என்றுமே முடிவுறாது, அது முடிவுறாது. நல்வாழ்க்கையாக என்றென்றும் மேலோங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தன்னமும் மேலோங்க வேண்டும். அவ்வாறெனில் எனக்காக என்னுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியது மறைவானது, இனி அது படைக்கப்பட இருக்கக்கூடியது. நான் கற்பனை செய்கின்றேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது என்னுடைய பொருள் அடிப்படையில் என்னுடைய உணர்ச்சிகள் எதனை விரும்பியதோ இதுதான் சுகம் என்று நான் வாழ்க்கை முழுமைக்கும் விரும்புகின்றேன். அறிந்து கொள்வோமாக, நம்முடைய கண், காது, மூக்கு, வாய்த்தோல் என்று அந்த இரண்டு ஐந்து உறுப்புகளும் அடியக்கூடிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அதற்கென்று ஒரு காலத்தவணை இருக்கின்றது, அந்த காலத்தவணையின் மீது அது அடியும். என்றென்றும் சுகமான வாழ்க்கைக்கு இந்த உறுப்புகளினுடைய சுகம், அது அனுபவிக்கக்கூடிய சுகம் கூடாது, அறிய வேண்டும். உங்களோடு இறைவன் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் வர வேண்டும் என்றால் உங்களுடைய ஐந்து புலன்களுக்கும் நீங்கள் எந்த மதிப்பும் மரியாதையை கொடுக்க வேண்டாம். அது விரும்பக்கூடிய ஆசைகளுக்கும் நீங்கள் தீனி போடக்கூடாது, அதனை விரும்பவும் கூடாது, இச்சை கொள்ளவும் கூடாது. அழிவின் பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் அந்த காலமெல்லாம் வேதனையின் முணக்கங்கள் நமக்கு உண்டு. முதலில் மனதை அது தாக்கும். என்னுடைய உள்ளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு உயிர் ஆற்றலை முதலில் படைத்து பின்னர் உங்களுக்கான தோற்றங்கள் உருவாகின்றன. உங்களுடைய சூழ்நிலைகளில் உங்களுடைய உடல் உறுப்புகளும் அவ்விதமாகவே உங்களுக்காக அந்த உடல் உறுப்புகள் அடியக்கூடிய தருணம் வரும்வரையில் வியாதிகளும் கிடையாது. அதனுடைய தேவைகளுக்கு உரிய அழகான இறைவனுடைய படைப்புகளில் அவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய உணவு வகைகளிலும் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அவ்வளவும் என்னுடைய உள்ளம் எனக்கு அறிவிக்கிறது, மனம் ஏற்கிறது சத்தியம்தான் என்று. மறைவான என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த மறைவான தேவைகளுக்கான படைப்புகள் இறைவனிடமிருந்து இதற்கு அப்பால் நடக்க ஆரம்பிக்கின்றன. அதனுடைய சூழல்கள் நிச்சயமாக நான் அறிகின்றேன். மனம் அமைதியாகவும் குதூகலமாகவும் இருக்கின்றது, பொறிப்போடு இருக்கின்றது, இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீது சுகமாக அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையை வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு அப்பால் எந்த வாழ்க்கையும் இல்லை என்பதையும் எனக்கு என்னுடைய உள்ளம் உணர்வாக அறிவிப்பதை என் மனம் துல்லியமாக கேட்க வேண்டும். சீரும் சிறப்புமான வாழ்க்கைக்காக வேண்டி இன்று நம்முடைய உள்ளம் திறக்கப்படுகின்றது. மன இச்சைகளிலிருந்து நாம் விலக ஆரம்பிக்கின்றோம். வெளிப்புற உடல் உறுப்புகள் எவற்றையெல்லாம் சுகமாக ஸ்பரிசிக்கிறதோ அந்த சுகத்தை நாம் இப்பொழுது தியாகம் செய்கின்றோம். இனி அந்தந்த நேரத்திற்கு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கூடாது, நிரந்தரமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய மனதின் ஈடுபாட்டுக்குள் நான் திரும்புகின்றேன். என்னுடைய கண்கள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய படைக்கப்பட இருக்கக்கூடிய உங்களுக்கென்று பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உணர்வு அமைக்கப்பட்டிருக்கின்றது, தனித்தனியான வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது, தனித்தனியான இன்டெலிஜென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அறியும் தன்மை, எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தின் மீது நிற்கின்றோமோ அந்த சத்தியமானது மறைவாக இருக்கின்றது. சுகமான ஒரு உணர்வின் தேவையாக இருக்கின்றது, மனதோடு இணைந்திருக்கின்றது. உள்ளம் என்ற ஒன்றும் மனம், இந்த இரண்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, விளைச்சலங்களாக உங்களுக்காக படைக்கப்பட இருக்கக்கூடியது, உங்களுடைய சூழ்நிலையில் அமையக்கூடியது. அந்த புதிதான உலகத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே அவ்வளவருக்குரிய உலகத்தில் வாழ இருக்கின்றீர்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமாக அமையும். இப்பொழுது இந்த பொறுமையை கொண்டு உங்களுடைய உள்ளத்தோடு நீங்கள் இணைகின்றீர்கள். அங்கு இறைவனுடைய பாதுகாப்பு உண்டு, எப்பொழுதும் உண்டு. இந்த உலகத்தின் அடிப்படையில் நீங்கள் இறங்கும் பொழுது கண்களும் காதும் மூக்கும் வாயும் எதனை விரும்புகின்றதோ அது தவறு என்பதை அந்த நொடிப்பொழுதை அறிவிக்கும். ஏனென்றால் அது மற்ற மனிதர்களும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது, மற்ற மனிதர்கள் கண்பட்டதாகவும் இருக்கின்றது. அதை நீங்கள் நாடும் பொழுது மற்றவர்களும் அதை நாடுகின்றார்கள், போட்டி பொறாமையும் ஏற்படுகின்றது. அது எனக்குரியது என்று ஒவ்வொரு எண்ணுகின்றான். அதன் காரணமாக ஒருவரிடம் இந்த உலகத்தின் பொருள் அதிகமாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தனக்குரியதை அவன் அபகரித்துக் கொண்டிருப்பதை போன்று எண்ணுகின்றான். நான் அவனிலிருந்து அபகரிக்க வேண்டும். ஷைத்தானுடைய வழிமுறை ஆரம்பமாகின்றது. உள்ளத்தின் அடிப்படையை கொண்டு மனம் ஏற்று, மனதின் அடிப்படையை கொண்டு உங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் இயங்க வேண்டும். இதன் காரணமாக சூழ்நிலைகள் இறைவன் அமைக்கின்றான் உங்களுக்கு. அதில் நீங்கள் தனித்துவம் வாய்ந்த மனிதனாக, உங்களுக்கென்றே பிரத்யேகமாக உள்ள மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும். அதன் மீது ஆட்சி அதிகம் புரிய வேண்டும் என்று இருக்க, எதனை இறைவன் படைத்திருக்கின்றானோ படைப்பாளன் அவன் என்பதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டி, எவ்வளவு மகத்தான படைப்பு, அவன் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படைக்க மாட்டானா என்று நீங்கள் உணர்வுகிறதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்திருக்க இதன் மீது நாட்டம் கொண்டு விட்டோம். இதுதான் வாழ்க்கை என்று ஒவ்வொருவரும் பார்த்து விட்டார்கள், எனக்கு எல்லாமே வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இது ஒரு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய விஸ்தீர்ணமும், நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமும், நீங்கள் பார்க்கக்கூடிய அழகும், நீங்கள் பார்க்கக்கூடிய ரம்யமும் ஒரு முன்மாதிரியாக இறைவனை நீங்கள் நம்புங்கள். இதைவிட மேலானது இறைவனுடைய படைப்பு ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு அவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது இதனை நீங்கள் விரும்பினால் இதைவிட மேலானது இங்கு அமைத்திருக்கின்றேன், அதனை விரும்புங்கள். இதோடு இணையக்கூடியதும் இதற்கு அப்பால் அது மெருகேற்றப்பட வேண்டும் என்பதும் இங்கு அமைந்திருக்கின்றது. சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ உங்களுக்கான ஒரு அழகான மறைவான விஷயம், தேவையானது, வேண்டும் என்று விரும்பக்கூடிய விஷயம், வேண்டி பெறக்கூடிய விஷயம், இணைந்திருக்கக்கூடிய விஷயம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது மனம் உள்ளத்தோடு இணைந்திருக்க வேண்டுமே தவிர மனம் பார்க்கக்கூடிய பொருள்கள் இதுதான் எனக்கு இறைவன் விதித்தது என்று போய்விடக்கூடாது. நிச்சயமாக அவையாவும் அறியக்கூடியது. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அறியக்கூடியது. நாம் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் மறைவாக மறந்துவிட்ட அந்த உண்மைகளை இப்பொழுது நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றோம். உள்ளம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். அதிலிருந்து உங்களுக்கு மனதிற்கு அழகான செய்திகள், மறைவான செய்திகள், சுகமான செய்திகள் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த செய்திகள் அறிவிக்கப்படுகின்றன. இதனை நான் ஏற்க வேண்டும். மனதையும் உள்ளத்தையும் தெளிவாக பிரித்து பார்த்து கொண்டுங்கள். உள்ளம் எதனை அறிவிக்கிறது என்றால் இறைவனிடமிருந்துள்ள செய்தியை தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் சுகமான அனுபவமாக அமைவதற்காக வேண்டி மறைவான செய்தியாக அமைக்கின்றது. சுகமாக வாழுங்கள். உள்ளத்தின் சத்தியத்திற்கு சத்தியமாக நீங்கள் இறைவனுக்கு மட்டுமே சாத்தியம், என்னுடைய இந்த சத்தியத்தை எனக்கு நிறைவேற்றி தருவதற்கு அவனுக்கு மட்டுமே சாத்தியம் என்ற அந்த உடன்படிக்கையை கொண்டு அவனுக்கு அடிபணிந்தவனாக மனதில் ஏற்று பொறுமையை கொண்டு அவன் உங்களுக்காக படைக்க இருக்கின்றானே அந்த படைப்பை நீங்கள் விரும்பி முன்னோக்கி தூய்மையானவர்களாக மனச்சிகளுக்கு அடிமைப்படாதவர்களாக வாட ஆரம்பியுங்கள். ஒவ்வொருவரும் இங்கு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். உடல் தூய்மையா, ஆடை தூய்மையா, அல்லது மனதின் தூய்மையா, எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? மனதில் அசிங்கமும் மனதில் அருவறுப்பும் வைத்துக்கொண்டு வெளிப்படையாக தோற்றத்தில் அழகாக வருவது உங்களுக்கு நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் அமைகின்றீர்கள் என்பது பொருளா, அல்லது நிச்சயமாக இது கூடாது, மனதின் தூய்மை அவசியம் என்று விரும்புவீர்களா? நிச்சயமாக மனதின் தூய்மை அவசியம் என்பதை விரும்புவோம். அந்த மனதின் தூய்மை பார்க்கக்கூடிய பொருளா? இல்லை, சத்தியத்தின் அடிப்படையில் ஒழுக்கத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய அகிலங்கள் எனக்காக இயங்குவதற்காகவும், நான் அகிலங்களை இயக்குவதற்காகவும் எனக்கு தேவையானது படைக்கப்பட இருக்கக்கூடியதாக, அந்த படைக்கப்பட இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் இறைவனிடம் இருக்கின்றது. பொக்கிஷங்கள் அனைத்தும் அது உள்ளத்தில் அமைந்திருக்கிறது. அவனுடைய வாக்காக நமக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது. சுகமான செய்தியாக நீங்கள் சுகமாக வாடுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் படைப்பவர்கள் இல்லை. உங்களுடைய உணவை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. உங்களுடைய கனி வகைகளை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. உங்களுடைய பயிர்களை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. உங்களுடைய காற்று தண்ணீர் நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. எதனை நீங்கள் படைத்தீர்கள்? உங்களுடைய அறிவு கூறுகின்றது மடைநீர் பூமிக்குள் சென்று பிறகு அது நமக்கு பூமி தண்ணீராக இருக்கின்றது என்று கூறுகின்றது உங்களுடைய அறிவு. மனமும் இல்லை, உள்ளமும் இல்லை. படைப்பவன் அவன் படைத்தால் தேர உங்களுக்கு தண்ணீரும் காற்றும் கூட இல்லை. அவ்வாறு இருக்கும்போது எனக்கு தெரியும் தண்ணீரை நான் பூமியிலிருந்து இறைத்துக் கொள்வேன் என்று நாம் எண்ணுகின்றோம். ஒரு உதாரணத்திற்காக உங்களுடைய வெளிப்புற புறப்புறன்களுடைய அறிவு தண்ணீர் என்றும் உங்களுக்கு வேண்டும் என்று அறிவிக்கும் பொழுது நான் பார்க்கின்றேன் தண்ணீர் பூமியில் இருக்கின்றது, பூமியில் நான் தண்ணீர் எடுத்துக்கொள்வேன். இங்கு தண்ணீர் என்றும் வேண்டும் இருக்கும்பொழுது வானத்திலிருந்து படியக்கூடிய தண்ணீரை அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். நாமோ வானத்தை மறந்துவிட்டு பூமியை பார்க்கின்றோம். ஏனென்றால் பூமியின் அலங்காரங்களிலேயே நாம் வாழ்ந்துவிட்டோம். அதனுடைய செழிப்பையில் நாம் ஈர்க்கப்பட்டு விட்டோம். பூமியின் அடிப்புறத்திலிருந்து தண்ணீர் வருகிறது என்று நாம் கணிக்கின்றோம். வானத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்ணீரும் பூமியில் இருக்கிற தண்ணீரும் ஒன்றல்ல, வேறு வேறாது. பூமியுடைய வளத்திற்கு பூமியின் தண்ணீர், உங்களுடைய விளைச்சல்களுக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர். வானம் வற்றி போய்விட்டது. காரணம், வானத்திலிருந்து தண்ணீர் இறங்குகிறது என்பதை நாம் கவனிக்கவில்லை, அலட்சியப்படுத்தினோம், பரிகாசம் செய்தோம். எனக்கு தெரியும் ஆற்றல் இருக்கின்றது, பூமியிலிருந்து நான் எடுத்துக்கொள்வேன் என்று உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தினீர்கள். வானத்திலிருந்து பூமிக்குள் தண்ணீர் சென்றதால் அங்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் பூமியுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய மட்டத்தை நான் கணக்கிட்டு வானம் பொடியும் பொழுது நான் ஏற்றுக்கொள்வேன். முதலில் தண்ணீர் வானத்திலிருந்து வர வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பூமியில் உள்ள தண்ணீரை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் வானத்தில் இருக்கிற தண்ணீரை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, பாதுகாப்பவர்களும் இல்லை. பூமியில் நீங்கள் தண்ணீரை சேர்த்து வைப்பது போல மேகக்கூட்டங்களை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு முடியும் பொழுது உங்கள் தேவைப்படும் பொழுது அதிலிருந்து இறக்கப்படக்கூடிய வாட்டர் டேங்க் மாதிரி நினைச்சிட்டு இருக்கமா? அறிவு, கெட்ட அறிவு, மனிதனுடைய அந்த பகட்டு, மனிதனுடைய பெருமை, வீண் பெருமை, இறைவனை நிராகரித்து பரிகரித்துக் கொண்டு தன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்ற ஒரு உதாரணத்திற்காக உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தானே, வெளிப்படையான அறிவாக அதனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படையான அறிவையும் கொடுத்திருக்கின்றான் உங்களுக்கு. உங்களால் சிலவற்றை நீங்கள் இந்த உலகத்திலிருந்து சேகரித்து வைத்துக் கொள்ள முடியும். அறியக்கூடிய பொருள்களிலிருந்து நீங்கள் உங்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அது உங்களுக்கு அறிவை தேர் எதுவும் தராது. இறைவன் கூறுகின்றான், பூமியில் நீர் விளைகின்றது, அது பூமிக்குரியது. வானங்களிலிருந்து பூமிக்குள் சென்று அங்கிருந்து நீர் மட்டமாக அது கோர்த்து கொண்டிருக்கவில்லை, பூமியில் விளையக்கூடிய தண்ணீர். நாம் எண்ணெய் பூமியில் இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த எண்ணெய், பெட்ரோல், பெட்ரோலிய பொருட்கள் அனைத்தும் இந்த பூமியில் விளைகின்றனவா வானத்திலிருந்து பேஞ்சு உள்ள போயிருக்கா? எண்ணெய் விளையும் போது தண்ணீர் விளையாதா? அறிவில்லாத மக்கள், எங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு, பூமி கழிவு சென்று நான் ஆயிலை எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆயில் தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, அது அடித்தளத்திற்கு சென்று விட்டது. மேற்றளமாக உங்களுக்கு தண்ணீர் அவசியம். அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வானங்களின் உயர்வுக்கு நீங்கள் வர வேண்டுமென்றால், உணர்வோடு வாழ வேண்டுமென்றால், உணர்வுக்கு உரியது வானங்களிலிருந்து இருக்கிற தண்ணீர். அந்த மனதுக்கு செழுமையானது வானங்களில் இருக்கக்கூடிய தண்ணீர். இந்த பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய வெளிப்படக்கூடிய தண்ணீர் அல்ல. இந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய தண்ணீர் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு, உங்களுடைய உடல் ஊட்டத்திற்கு அப்பால் வெளிப்புற தேவைகளுக்குரியது. உங்களுடைய உடல் ஊட்டத்திற்கும் மனதின் ஊட்டத்திற்கும் உள்ளத்தின் செழிப்பிற்கும் தேவையானது வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ச்சியும், அந்த காற்றும், அந்த தண்ணீரும், அந்த மழையும், அந்த சாரலும், அந்த தூறலும் மிக மிக அவசியம். இதனை உங்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருப்போம் இறைவனா அல்லது நீங்கள் தானா? பூமியினுடைய விளைச்சல் அந்த தண்ணீர் வானத்திலிருந்து சேர்க்கக்கூடிய தண்ணீர் அல்ல. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் தண்ணீரை சேகரிப்பவர்கள் இல்லை, மழையை நீங்கள் கொண்டு வரவில்லை. அதனை கொண்டு நாம் இந்த பூமியை உயிர்ப்பிக்கின்றோம். அது இறந்த பின்னர் மேலே இருந்து வரக்கூடிய அந்த காற்றும் தண்ணீரும் உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய இந்த பூமி, அது இல்லை என்றால் செத்துவிட்டது. பூமியின் உறுதித்தன்மை குறைந்துவிட்டது. அதிலிருந்து நீங்கள் நீரை வெளியே எடுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் மூலமாக உணர்வாக அமைக்கின்றான். அவன் படைப்பாளன், படைப்பின் ரகசியம் அவனிடம் இருக்கின்றது. நீங்கள் விரும்புவதை அவன் உங்களுக்கு தருகின்றான். உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, ஆனாலும் நாம் பெருமை கொண்டவர்களாக எப்பொழுது இந்த ஐந்து பலன்களை நம்பி நாம் வாழ்கின்றோமோ நாம் பெருமை கொண்டு விட்டோம். மனதையும் விட்டுவிட்டு உள்ளத்தையும் புறக்கணித்து விட்டு பரிகாசம் செய்தவர்களாக எப்பொழுது நாம் நம்முடைய கண்கள், காது, மூக்கு இந்த ஒன்றையும் சேர்த்து, இந்த ஐந்தையும் சேர்த்து நம்முடைய உடல் அடிப்படையை கொண்டு, பொருள் அடிப்படையை கொண்டு ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்துகின்றோமோ, ஒரு ப்ராடக்ட் உருவாக்குகின்றோமோ, ஒரு டிவைஸ், ஒரு உபகரணம் கண்டுபிடிக்கின்றோமோ, நெருப்புக்குரியது என்று அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் குறிச்சது கிடையாது. நெருப்பு அணைந்துவிடும், ஒரு துளி தண்ணீர் போட வேண்டும், இது செத்துவிடும், ஒரே நாளில் செத்துவிடும். ஆனால் இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் உங்களுக்கு வாழ்வடிக்கக்கூடியது, குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. உள்ளம் வெதுப்பி போகக்கூடாது, மனம் நெருப்பு பற்றக்கூடாது, வேதனைக்குள்ளாகக்கூடாது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தி உங்களுடைய மனம், அந்த மனம் அதை ஏற்கும் பொழுது உயிரோட்டம் பெறுகின்றது, குளிர்ச்சியான உயிரோட்டம் பெறுகின்றது. மனம் பூரிக்கக்கூடிய அளவுக்கு, விசாலமாக நெஞ்சம் விரியக்கூடிய அளவுக்கு, இப்பொழுது உயிரோட்டம் மிக்க அந்த இறைவனுடைய செய்திகளுக்கு உரிய அந்த ஆற்றல் வானங்களிலிருந்து காற்றுகளாக உங்களுடைய உள்ளத்தில் வருகின்றது. உங்களுடைய மூச்சு காற்றாக வருகின்றது, உயிர் மூச்சு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சு இல்லை என்றால் நான் அப்படியே சோர்ந்து போய்விடுவேன். நிறைய பலம் இருக்கின்றது. அடுத்த உயிர் மூச்சு வரும்பொழுது எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு உயிர் மூச்சு வரும்பொழுது நிமிர்ந்து உட்கார முடிகின்றது. இதனை நாம் அறிய வேண்டும். உங்களுடைய உயிர் இறைவனுடைய செய்திகளில் இருக்கின்றது. உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவை நீக்கிக் கொண்டு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு இறைவன் எனக்காக படைக்க இருக்கின்றான், அவனுக்காக நான் என்னை பணிவுடையவனாக அவனுக்கு முன்பாக நான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று யார் இறைவன் பக்கம் திரும்புகின்றார்களோ நிச்சயமாக அவர்களுடைய நன்றியை இறைவன் ஏற்பவனாக இருக்கின்றான். ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், இறைவனிடமிருந்து தான் நான் படைக்கப்பட்டேன், இறைவனிடமிருந்து தான் எனக்கு ஆற்றல் கிடைக்கின்றது என்ற அந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஆக்கிக் கொள்கின்றீர்கள். இறைவன் எனக்கு ஏன் மூளையை கொடுத்தான், அதனை நான் உபயோகிக்க வேண்டும். இந்த மூளை வெளிப்புற புலன்களில் இருக்கக்கூடிய, வெளிப்புறத்தில் இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாட்டம் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு அப்பால் இந்த மூளை அறியாது. இதற்கு மேலும் ஒன்று உண்டு, அது இந்த மூளை கற்பிக்கப்பட முடியாது. இறைவனுடைய ஆற்றலை கொண்டு அதை இயங்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கொள்கின்றீர்கள். எப்படி நியூட்ரல் போடுறது, எப்படி கியர் போடணும், எப்படி கிளட்ச் மிதிக்கணும், எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் எல்லாம் கற்றுடுறாங்க. பிரேக் போடுறதும் கற்றுடுறாங்க. இதற்கு அப்பால் ஒன்று இருக்கின்றது, உள்ளத்தில் வந்து இயங்கக்கூடியது. ஒரு பேராபத்தில் இருக்கும் பொழுது சடன் பிரேக், இது யாரும் கற்றுட முடியாது, அது தானாக இயங்க வேண்டும். பிரேக் போடுறது முக்கியமில்லை, அதை விட முக்கியம் சடன் பிரேக், உயிரை பாதுகாக்கக்கூடியது. உங்களுடைய அறிவுக்கு சடன் பிரேக் போட்டு அவனுடைய இயக்கம் அங்கு நடக்கின்றது, எப்படி பாதுகாக்கப்படும் என்று தெரியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலமுறை நடந்திருக்க வேண்டும். இது க்ளோஸ் என்கவுண்டர் போச்சு, உயிரே போச்சுங்கிற அளவுக்கு வந்து நாம் பாதுகாக்கப்பட்ட தருணங்கள் ஏகப்பட்டது, ஏராளம். அங்கு இறைவனுடைய ஆற்றல் வருகின்றது. அந்த ஒரு க்ஷணம் என் இறைவன் என்னை பாதுகாத்தான், கடவுள் காப்பாற்றினார் என்று கூறுவார்கள். அடுத்த க்ஷணம் நான் சாதுரியமாக ஓட்டி அந்த துன்பமான சூழ்நிலை இருந்து ஆக்சிடென்ட் என்னை காப்பாற்றி கொண்டேன் என்று கூறுவார்கள். அவ்வளவு வேகமாக தன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் காப்பாற்றி கொண்டேன் என்னை. நிச்சயமாக அந்த இடத்தில் இறைவனுடைய ஆற்றல் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு அது மனதை அடைந்து அந்த மனதிலிருந்து இறைவனுடைய ஆற்றலை கொண்டு அந்த கால் இயக்கப்படுகின்றது. நான் மதி இழந்து விட்டேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை, கண்கள் மங்கிவிட்டன, எல்லாம் சம்பித்து விட்டது. இறைவனே என்ற ஒரு வார்த்தை தான் என் கால்கள் இயங்குகின்றன. அவன் இயக்குகின்றான் அந்த கால்களை, பிரேக், சடன் பிரேக். மயிலிடையில் உயிர் தப்பியது, பயப்படவில்லை, அதை பரிகாசமாக எடுத்துக்கொள்கின்றான், தன்னுடைய ஆற்றலாக எடுத்துக்கொள்கின்றான், தன்னுடைய புத்திசாலித்தனமாக எடுத்துக்கொள்கின்றான். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். நாம் இந்த வகையிலான சூழ்நிலைகளில் அமையக்கூடாது என்று இறைவன் நமக்காக விதிக்கின்றான். என்றென்றும் சுகமான வாழ்க்கையில் வாடுங்கள் என்று, பயம் இல்லாத வாழ்க்கையில் வாடுங்கள், துக்கமே உங்களை தீண்டக்கூடாத வாழ்க்கையில் வாடுங்கள். இது என்னிடமிருந்து மட்டுமே உங்களுக்கு சாத்தியம். பேர் அழிவு ஏற்படுகின்றது, என்னுடைய வீடுகளில் இறப்புகள் நிகழ்கின்றன, பெரும் துக்கம் என்னை சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் பசியும் இல்லை, மனம் சம்பித்து விட்டது, எனக்கு நெருக்கமானவர் இறந்து விட்டார், இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை, துக்கம் தொண்டை அடைக்கிறது. என்னை நம்பிக்கை கொள்ளுங்கள், துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி சாத்தியம் என்பதை அறியுங்கள். முதல் நாள் துக்கம், இரண்டாம் நாள் கொஞ்சம் துக்கம் குறைகிறது, மூன்றாம் நாள் துக்கம் நீங்கிவிடுகின்றது. துக்கம் இல்லாத வாழ்க்கையை அவன் அமைக்க முடியுமா, முடியாதா? உங்களுடைய உணர்ச்சிகள் துக்கப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு மூழ்கிவிட்டோம் என்ற அந்த அடிப்படை இறைவனுடைய வாக்கு, சுகமாக வாடுங்கள், துக்கமில்லாத வாழ்க்கை வாடுங்கள். இரண்டு மூன்று நாட்களில் நீங்கள் அடைந்த துக்கத்தை அவன் நீக்கிறானா இல்லையா? அதற்கு மேலும் துக்கத்தில் வாழ்ந்தால் பார்ப்பவர்கள் உனக்கு என்ன கேடா பைத்தியமா என்று கேட்பார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் துக்கமாக இருக்கலாம், ஓகே பரவாயில்ல, மூணாவது நாளும் சேர்ந்து நாலாவது நாள் இப்படியே இருந்தால் என்ன கதியாக வருது? உங்களுடைய இறைவன் தன்னுடைய வாக்குறுதிகள் உண்மையானவன் என்பதை அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒன்றா இரண்டா ஏராளம். ஆனால் வெளிப்புற புலன்களில் வாழ்வதன் காரணமாக, மூளையும் வெளிப்புற புலன்கள் மட்டுமே இயங்குவதன் காரணமாக ஒரு மிருக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிருகங்கள் தீண்டி தின்பது போலவும் மிருகங்கள் அனுபவிப்பது போலவும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. அங்கு மூளையும் வெளிப்புற புலன்கள் மட்டுமே இயங்குகின்றன தவிர மனமும் இல்லை, உள்ளமும் இல்லை, அவன் அவனாகவே இல்லை, மிருகமாக மாறிவிட்டதன் காரணமாக ஏதோ ஒரு ஜந்துவாக இருக்கின்றான். மனித அமைப்பில் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் உள்ளத்தின் அடிப்படையிலிருந்து மனதில் கல்விக்கப்பட்டு மனதின் அடிப்படையிலிருந்து என்னுடைய புத்தி என்ன அறிந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு மட்டுமே மாற்றிக்கொண்டு நான் வாழ ஆரம்பிக்கின்றேன். நாளைய வாழ்க்கை அல்ல, இதுவரையில் என்ன வாழ்க்கை பாக்கி இருந்ததோ அதை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வீண் பேச்சுக்களையும் வெட்டி பேச்சுக்களையும் கொண்டு வாய் இருக்கிறது பிழைத்துக் கொள்வேன் அவ்வளவுதான், கை கால்களில் பலம் இருக்கிறது அடித்து நொறுக்கி விடுவேன் அவ்வளவுதான், அபகரித்துக் கொள்ள முடியும். யாருக்கு உடல் பலத்தை கொண்டு வாழ்கின்றார்களோ நிச்சயமாக மனதையும் உள்ளத்தையும் விட்டுவிட்டார்கள். அது ஒரு நாளைக்கு அழியும், ஒன்றுமே இல்லாததாக ஆகிவிடும். எந்த நிமிஷத்திலும் கை கால்கள் விழுந்து விடலாம், பயப்பட வேண்டும், பயமில்லை. நிச்சயமாக இவர்கள் எதை புறக்கணித்தார்களோ எதை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பரிகாசம் அவர்களை சுமந்து கொள்ளும், நிச்சயமாக சுமந்து கொள்ளும். நான் இன்று எனக்காக நிகழ்த்தி கொண்டிருப்பது அவ்வளவும் தீமைகள் தான், நன்மைகள் இல்லை. உள்ளத்தையும் நான் புறமுதுகு காட்டி அலட்சியப்படுத்திவிட்டு மனதில் இருக்கக்கூடிய அருபமான அந்த விஷயத்தை பெருமையை கொண்டு பொருளாக ஆக்கி கொண்டு என் உடல் எவ்வளவு பலம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அறிவினுடைய பலமும் உங்களுக்கு பல ஏற்பாடுகளை உங்களுக்கு கொண்டு வரும். உலகத்தின் கண்டுபிடிப்புகள் என்று, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் என்று அவ்வளவும் வீண் பெருமைக்குரியது. ஒரு சிறிதும் உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு வேதனை இறைவன் அனுமதித்து மனம் அந்த வேதனைக்கு உட்பட்டுமானால் யாரொருவரும் அந்த மனதை சீர்படுத்த முடியாது. அந்த வேதனையிலிருந்து உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக பாதிக்கப்படும், உயிரோட்டம் குறையும். மனதில் எந்த அளவுக்கு இறைவனுடைய உணர்வு கொடுக்கப்படவில்லையோ, உயிரோட்டம் இல்லாத உங்களுடைய அறிவின் அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ, உயிரோட்டம் செத்துவிட்டது, நீங்கள் இறந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய அறிவின் ஆற்றலும் அங்கு பாழ்படுத்தப்பட்டதாக அங்கு அமைகின்றது, அது உறுதியற்றதாக இல்லை. ஆனால் நீங்கள் உறுதி கொண்டவர்களாக என்னிடம் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய அறிவின் வளர்ச்சி, விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை கொண்டு நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் அதனை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு நாம் துன்பச் சூழலில் ஆகிவிடுவோம். மருத்துவம் என்னை காப்பாற்றாது என்று தெரிந்த பின்னரும் மருத்துவத்திற்கு நான் சென்றபோது என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக கருவறுக்கப்படும் என்று தெரிந்திருந்தும் நான் சேமித்து வைத்த அவ்வளவும் வீணாகும் என்று தெரிந்திருந்தும் இந்த டாக்டர்கள் காப்பாற்றுபவர்கள் இல்லை என்பதை அவர்கள் வாய் மூலமாகவே உள்ளுக்குள் சென்ற பிறகு நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று கூறிய பிறகு கையெழுத்து விட்டுவிட்ட பிறகு என்ன மனம் அங்கு இருக்கின்றது, என்ன உள்ளம் அங்கு இருக்கின்றது, இறைவனுடைய உதவி அங்கு எங்கே இருக்கின்றது, அவ்வளவையும் நான் நீக்கிவிட்டேன். இப்பொழுது ஒரு பிராணியாக நான் ஒரு பரிசோதனை மிருகமாக என்னை ஆக்கிக்கொண்டு டாக்டர்களிடம் செல்கின்றேன். இனி உள்ளத்தில் இருந்து உங்களுக்காக பேச்சு இல்லை. நான் செய்த தீமைகள் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய மனதையும் நீக்கிக் கொண்டு என்னுடைய மூளையையும் என்னுடைய உடல் உறுப்புகளையும் கொண்டு மட்டுமே ஸ்பரிசங்களில் வாழ்ந்து வந்த அந்த மனச்சியின் காரணமாக எல்லாம் ஸ்தம்பித்துவிட்டது. இது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது, இனியும் மோசமாக கூடிய நிகழ்ச்சிகள். அத்தியாயம் 45:33 அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. என்னுடைய உடல் வெளி உறுப்புகளை கொண்டு நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் படுத்தீமையானவை, பட்டு மோசமான ஒரு காரியத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். உள்ளம் கூறிக்கொண்டிருக்கின்றது செய்யக்கூடிய அந்த இச்சைகள் தவறு என்று கூறிக்கொண்டிருக்கின்றது, கவனிப்பதில்லை. என்னுடைய உடல் பலம் அப்படி, இன்று நான் அதனை முழுமையாக அனுபவித்து ஆக வேண்டும். நாளைக்கு இதெல்லாம் நிகழுமே, உங்களுடைய உடல் பலம் குறையும், அறிவாற்றல் குறையும், ஒவ்வொரு புலன்களிலிருந்தும் எதனை கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவும் உங்களிடமிருந்து நீங்குமே. அதனை நம்பிக்கை கொள்வோனும் இல்லை, மறுமையை வரக்கூடிய நாட்களை நம்பிக்கொள்வோனும் இல்லை, அதை பரிகாசமாக எடுத்துக்கொள்கின்றேன். நிச்சயமாக நாம் தரைமட்டமாக இறங்கிவிட்டோம். ஆக உயர்வான அந்தத்தில் படைத்த நாம் படிப்படியாக இறங்கி மனம் என்ற இந்த சூழ்நிலையும் மாறாமல் தரைமட்டமாக ஆகிவிட்டோம். இப்பொழுது வெறும் ஸ்பரிசங்களில் வாடும்படுது. நிச்சயமாக இந்த 5 படங்களும் கடுமையான சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளமும் மனமும் வேண்டாம், மனதின் சாட்சியம் தேவையில்லை, இறைவனுடைய எச்சரிக்கைகள் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் என்று அனுபவிக்க வேண்டியது முக்கியம். என்னுடைய வயசும் என்னுடைய உடல்நிலையும் என்னுடைய அவ்வளவு புலன்களும் அவ்வளவு செழுமையாக இருக்கின்றன. ஒவ்வொரு தவறையும் நாம் செய்யும் பொழுது அந்த தவறு என்ன என்று புரிந்து கொள்வோம். உள்ளத்தில் சொல்லக்கூடிய செய்தி மனதில் இருக்கின்றது, மனம் சாட்சியமாக இருக்கின்றது, மனம் கூறுகின்றது. இனி படைக்கப்பட இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் கற்பனை செய்து கொண்டீர்கள், இதுதான் வாழ்க்கை என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளின் அடிப்படையில் நீங்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்கள் வாழ விரும்புகின்றீர்களோ அவ்வளவும் பார்த்ததின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வளவும் ஒரு நாளைக்கு அது நீங்கும் உங்களை விட்டும். ஒவ்வொரு பொருளும் அவன் படைத்த பொருளை அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றீர்கள். நீங்கள் எதனை அபகரிக்கின்றீர்களோ அந்த நாளிலிருந்து அதை அழிய ஆரம்பிக்கின்றது. எதனை நீங்கள் படைக்கின்றீர்களோ அந்த நாளிலிருந்து மற்ற மனிதர்களுக்காகவும் அது பெருக ஆரம்பிக்கின்றது. படைக்க அனுமதியுங்கள், படைப்பாளனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவின் திறனை நிச்சயமாக நீங்கள் மெச்சிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய தீமைகள் உங்களை வந்து அடைந்திருக்கின்றது. உள்ளம் என்ற இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் அங்கு இல்லை, மனம் என்ற அந்த பாதுகாப்பு அங்கு இல்லை. வெறும் வெளிப்புற பலன்களில் அனுபவிக்கக்கூடிய மிருகங்களின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு மனிதன் நிச்சயமாக அருகதை இல்லை. ஆகவே அவன் மனித வாழ்க்கையும் வாடவில்லை, மிருக வாழ்க்கையும் வாடவில்லை, ஏதோ ஒரு பூதத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இது பூத உடலாகவே இருக்கின்றது, செத்த பிறகு அல்ல, இப்பொழுதே அதுதான். மன இச்சைகளுக்கு ஆளாக வேண்டாம். வெளிப்புற பலன்களில் வாடும்பொழுது மன இச்சைகளுக்கு நாம் அடிமைப்பட்டு விடுவோம். சிந்தனையாளர்கள் நிச்சயமாக உள்ளத்தின் பக்கம் திரும்புவார்கள். என்ன என்ற கேள்வியை கேளுங்கள், இது தேவையா என்ற முதல் கேள்வியை கேளுங்கள், நிச்சயமாக உள்ளம் திறக்கப்பட்டுவிடும். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிருக வாழ்க்கைக்கான அடிப்படை. இன்று எனக்கு இருக்கக்கூடிய நோய்களும் என்னுடைய வறுமையும் என்னுடைய உடல் கஷ்டங்கள் என்னுடைய சமுதாய கஷ்டங்கள் என்னுடைய குடும்பத்தினுடைய சிக்கல்கள் அனைத்தும் வெளிப்புற பலன்களை கொண்டு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இறைவன் நிச்சயமாக உதவி இல்லை என்றாகி. ஏனென்றால் உள்ளத்திலிருந்து இறைவன் உதவி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் மறுத்துவிட்டேன், வேண்டாம், பெருமை இருக்கின்றது, அவசரம் இருக்கின்றது, நான் நினைத்ததே செய்ய முடியும் என்ற அந்த திமிர் இருக்கின்றது, போதும் என்னுடைய வாழ்க்கையின் அழிவுக்கு. இதனை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதனை நீங்கள் மறந்துவிட்டீர்களோ அதனை இறைவனுடைய அனுமதியை கொண்டு இப்பொழுது உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. வாழ்க்கை என்ன என்பது, வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை, அவன் அனுமதிக்கக்கூடிய வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கவர்ச்சியும் ஆடம்பரமும் அலங்காரமும் கொண்ட வாழ்க்கை. இது அலங்கோலமானது என்பதை நாம் அறிய வேண்டும். சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை என்று திரும்ப வேண்டும். எங்கு திரும்ப வேண்டும், உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த கண் காது மூக்கு வாய் தோல் என்ற அசிங்கமான உணர்ச்சிகளின் பக்கம் நான் வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். இந்த தோள்கள் மூலமாக என்னுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது, புதிய உயிரோட்டமும் புதிய உணர்வும். ஒவ்வொன்றும் சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு இயங்க வேண்டும். அசத்தியத்தின் அடிப்படையில் அசுத்தமாகிவிட்டன என்னுடைய உணர்ச்சிகள். இனி என்னுடைய உடல் உறுப்புகள் அழிய ஆரம்பிக்கின்றன, ஒவ்வொன்றாக நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. காதுகள் மந்தமாக ஆரம்பிக்கின்றன உணர்ச்சி பெருக்கின் காரணமாக, கண்கள் மங்க ஆரம்பிக்கின்றன. கண்களை பார்ப்பதற்கு கண்ணாடி டாக்டர் வேண்டும். கண் டாக்டர் இறைவன், கண்ணாடி டாக்டர் இவர்கள். கண்ணாடி போட்டுவிட்டு கண் டாக்டரை நான் பார்த்து நான் பார்வை தெரிகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, மோசமாகி கொண்டிருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் இனிமேல் மோசமாகும் என்பதையும் அறியுங்கள், அறியுங்கள். தேவையான அளவுக்கு எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. யார் உடல் உறுப்புகளை கவனிக்கின்றார்களோ, மனிதனாக இருப்பவன் கவனிக்கட்டும், இந்த உடல் உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருப்பது உங்களுடைய உயிரா இல்லையா? உங்களுடைய உடல் உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருப்பது உங்களுடைய உயிரா இல்லையா? உயிர். உடல் உறுப்புகள் இயங்க மறுப்பதற்கு காரணம் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தமா இல்லையா? ஆமாம். அதில் மாறுபாடுகள் நிகழ்ந்துவிட்டன. அது செயலற்க மட்டும் இல்லை, இன்னும் அது அதனுடைய இயற்கை தன்மைக்கு மாறாக வேதனைக்குரியதாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படியென்றால் உங்களுடைய உயிரோட்டம் மாறுபட்டதாக ஆகிவிட்டது. மனிதனுடைய உயிரோட்டம் இல்லை, மிருகங்களுடைய உயிரோட்டமாக மாறிவிட்டது, அல்லது வேறு ஏதோ ஒரு உயிரோட்டமாக மாறிவிட்டது, உங்களுக்கு உரியதாக இல்லாத ஒரு உயிரோட்டமாக மாறிவிட்டது. அப்படித்தானே? அந்த உயிரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இறைவனுக்கு தெரியுமா? நிச்சயமாக இறைவன் ஒருவன் தான் படைப்பாளன். உயிரை பற்றி அவனுக்கு தெரியும். இந்த உயிரோட்டத்தில் உள்ள பாதிப்பை நீக்கினால் தவிர உங்களுடைய உடற்கூறுகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயும் நீங்காது. இறைவழி மருத்துவம். உங்களுடைய வறுமையும் நீங்காது. இறைவழி வாழ்க்கை தடைப்பட்டுவிடும். நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய அந்த மாபெரும் வறுமைக்குரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று ஏன் அறிவிக்கப்படுகிறது இது? வாழ்க்கையின் உச்சகட்டத்திற்கு வந்துவிட்டோம், எனவே இது அறிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் மாற வேண்டும், அப்படி இல்லை என்றால் நீங்கள் எதனை பயப்படுகின்றீர்களோ அது நிகழ இருக்கின்றது. அத்தியாயம் 45 வசனம் 33. உங்களுடைய தீமைகளே உங்களை வந்தடைந்தன. எதனை நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அது உங்களை சூழ்ந்து கொண்டது. இந்த சூழ்நிலையை நீங்கள் இப்பொழுது அறிகின்றீர்கள். என் சூழ்நிலை சரியில்லை சொல்கிறீங்களா இல்லையா? என்ன சூழ்நிலை சரியில்லை? சூழ்நிலை நிலையை உங்களுக்கு பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து அருவறுப்பான அலங்காரங்களும் அட்டகாசங்களும் தானே பார்க்க முடியும். சூழ்நிலையை பற்றி இப்போ பேசுவீங்களே, யார் பேச வச்சது? இப்போது அது பார்க்கக்கூடியதா? பெரும் தேரங்களில் மாட்டிக்கொண்டு சூழ்நிலை சரியில்லை என்று கொள்கின்றீர்கள், காலம் சரியில்லை கொள்கிறேன், நேரம் சரியில்லை என்று கொள்கின்றீர்கள். எப்படி இப்போ அரசு பிரசுகளாக இப்போ மனமும் உள்ளமும் மறைவான விஷயத்தை பேச ஆரம்பிக்கின்றது? அறியுங்கள், என்னுடைய வாழ்க்கையினுடைய நாசத்திற்கு நான் காரணமாக ஆகிவிடக்கூடாது. என் இறைவனுடைய பொருத்தத்திற்கு நான் வாழ்ந்தாக வேண்டும். இப்பொழுது அந்த இறைவனுடைய பொருத்தம் உள்ளமாக இருக்கின்றது. தீமைகள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இனி சூழ்நிலைகள் உங்களை நெருக்குவதற்கு முன்பாக உள்ளத்தின் பக்கம் திரும்பிடுங்கள். உங்களுடைய தெய்வ இல்லம் இங்கே இருக்கின்றது. உயிரோட்டம் அவசியம். உடல் கூறுகளில் நோய் இல்லை. மருத்துவம் என்ற கூறுகட்டு அறிவாளர்கள், அறிவு படைத்தவர்கள், மருத்துவர் கூறுவார்கள், உடல் கூறுகளில் நோய் இருக்கின்றது, கண்டுபிடித்து விட்டோம் என்று எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துவிட்டது கூறுவார்கள். ஒருபோதும் அவர்களால் அந்த நோயை குணமாக்க முடியாது. அந்த உறுப்பை வெட்டியெடுப்பதை தவிர, வெட்டி அறுத்துவிட்டு நான் உங்களை சுகமாக்கிவிட்டேன் என்று கூறுவார்கள் கூறுகட்ட மனிதர்கள். நாம் ஆம் சுகமாகிவிட்டேன், டாக்டர் காப்பாற்றிவிட்டார், அந்த உறுப்பே அங்கே இல்லை, அப்புறம் சுகமாக்குறது எந்த நிலைக்கு கொண்டு செல்லும்? இன்று அந்த நிலை வந்துவிட்டது. நீங்கள் இருக்கிறதுனால்தான் உங்களுக்கு வேதனை, உங்களை நான் கருணை கொலை செய்கின்றேன், எனவே நீங்கள் வேதனை மீட்டப்பட்டு விட்டுவிட்டீர்கள். நாம் அறிய வேண்டும், நாம் கொலை செய்யப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் நம்முடைய காலம் முடிந்து விட்டது என்று என்ன வேண்டாம். உங்களுடைய 5 புறப்பலன்களை வைத்துக் கொண்டு கூறுகின்றீர்கள் என் காலம் முடிந்து விட்டது என்று. அவ்விதமாக இல்லை. இறைவன் நாடினால் புதைகொடிகளில் நீங்கள் அடங்கிய பிறகு உயிர் கொடுக்க முடியும். உங்களுடைய கதி என்ன என்பதை பாருங்கள். எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. குழந்தை இறந்துவிட்டது என்று கூறுவார்கள், அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த குழந்தை உயிர் பெறுகிறது. இடிபாடு கணக்கில் சிக்கி 17-18 நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையை வெளியே எடுக்க முடிகின்றது. எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், பாதிப்பும் இல்லாமல், உடல் நலிவும் இல்லாமல். யார் காப்பாற்றியது? அந்த 17 நாட்களும் இறந்து போக செய்து வெளியே கொண்டு வந்த பிறகு மூச்சை கொடுத்தது யார்? இப்பொழுது நீங்கள் இறந்துவிட்டதாக டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு, உங்களை புதைகுழிகள் வைத்த பிறகு மீண்டும் உயிர் கொடுக்க மாட்டான் என்பதை பற்றி எப்படி அச்சமற்று இருக்கின்றீர்கள்? உலகம் அடையும் நாள் வரைக்கும், மீண்டும் நீங்கள் ஏற்படும் நாள் வரைக்கும் நீங்கள் அந்த புதைகுழிகளில் வேதனை அனுபவிக்கக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டால் உங்களுடைய நிலைமை என்ன? ஒன்றா இரண்டா எத்தனை அத்தாட்சிகள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏன் நாம் உள்ளட்சம் கொள்வதில்லை? ஷைத்தான்களுடைய உறுப்பாக இருக்கின்றது கண்களும் காதும் மூக்கும் வாயும் தோளும். உணர்வு என்ற அந்த ஒன்றை கொண்டு அது வழிநடத்தப்படாவிட்டால், உள்ளத்தின் உணர்வு, இறைவனை சார்ந்து வாடுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மரணத்தோடு உங்களுடைய காரியம் முடிந்துவிட்டது, உங்களுடைய வேதனை முடிந்துவிட்டது, என்ன வேண்டாம், மிகப்பெரும் நெருப்புக்குரிய வேதனை உங்களுடைய குழிகளில், புதை குழிகளில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இறைவன் நாடினால் நிச்சயமாக அங்கு உயிர் ஓட்டத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். வேண்டாம் இறைவனே, என்னை பாதுகாத்துக்கொள், உயர்த்திக்கொள் என்று கேளுங்கள். புதைகுழிக்குள் செல்லக்கூடாது, உயர்த்திக்கொள் என்று கேளுங்கள். என்னுடைய காலம் முடியும் நேரத்தில் என் இறைவனே என்னை உயர்த்திக் கொள்வாயாக, புதைகுழிக்குள் என்னை அடக்கிவிடாதே என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய உடல் அடக்கப்பட்டுவிடும், உங்களுடைய மனமும் உங்களுடைய உள்ளமும் உயர்த்தப்பட்டுவிடும், உயிராற்றல். நீங்கள் புதிய மனிதர்களாக வாழ்வீர்கள் என்பதை நம்புங்கள். நான் தூக்கத்தில் ஆகிவிட்ட பிறகு கனவு, கனவில் நான் வேறு எங்கு இருக்கின்றேன். வீட்டில் வந்து பார்க்குறவங்க எழுப்புறாங்க, நான் இப்போ சொல்கிறேன், நல்ல கனவு தான் ஏற்பட்டீங்களேன் முடிச்ச பிறகு இந்த ஹோட்டலுக்கு வர. அப்படியானால் நான் படுக்கையில் இருக்கக்கூடியதை என்னுடைய உறவினர்கள் பார்க்கின்றார்கள், இந்த உடல் இங்கு இருக்கின்றது, ஆனால் கனவில் இதே உடலோடு நான் வேறு இடத்தில் இருக்கின்றேன், ஆனால் இந்த உடல் தான் இந்த உடல் அல்ல. அழகான சூழ்நிலையில் இருக்கின்றேன், படு பயங்கரமான சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன், வீர் என்று கத்திக்கொண்டு எழக்கூடிய வகையில் என்னுடைய மரணம் இதை போன்றதே. உண்மையான உலகத்திற்கு இதே உடல், ஆனால் இதுவல்ல, மறைவான உடலோடு நான் செல்லும் பொழுது உயர்த்தப்படுகின்றேன். உதயகுடிக்கிறவர்களும் அப்படித்தான், இதே உடல் அல்ல, மறைவான உடல் அங்கு அமைகிறது, அங்கு நான் வேதனைக்குள்ளாக்கப்படுவேன். பயந்து கொள்ளுங்கள். என் இறைவனே, என்னுடைய காலம் முடியும் பொழுது என்னை நீ கைப்பற்றுவதாயின் என்னை நீ உயர்த்தி கொள்வாயாக இறைவனே என்று கேளுங்கள். உங்களுடைய மனமும் உள்ளமும் சேர்ந்து வாடுங்கள், உடலோடு வாழாதீர்கள். மனதை நீங்கள் தொலைத்தவர்களாக வாழ வேண்டாம். அந்த மனம்தான் உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கைக்கும் அழகான படைப்பானும் நீங்கள் வாழக்கூடிய உயர்தர வாழ்க்கைக்கும் இடையே இந்த மனம் ஒன்றுதான் உங்களுக்கு தொடர்புடைய ஒரு அமைப்பாக இறைவன் அமைத்திருக்கின்றான். எந்த ஒரு மனிதனையும் நாடாதீர்கள், இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று. எந்த ஒரு மனிதனையும் இவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று எண்ண வேண்டாம். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இவர்கள் எனக்கு துணைகள் என்று எண்ண வேண்டாம். இறைவன் ஒருவன் தான். அந்த இறை உணர்வோடு நீங்கள் கலந்து வாருங்கள். உங்களுடைய மனம் வேதனைக்குள்ளாகிவிட்டால் எந்த துணையும், எந்த நண்பனும், எந்த மனிதனும், எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு உபயோகப்படாது. அவன் ஒருவனை தவிர அந்த மாபெரும் இறை ஆற்றலோடு இன்று நீங்கள் விளங்க வேண்டும். இறைவனை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை, துக்கமும் இல்லை, கவலையும் இல்லை. இந்த வாழ்க்கையை கொண்டு இன்று என் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது நான் என் இறைவனோடு இருக்கின்றேன் என்று உறுதி கொள்ள முடியும். எப்பொழுது மனம் பரிதவிக்கின்றதோ, கோபமும் ஆத்திரமும் அவசரமும் இருக்கின்றதோ, என்ன செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றதோ, யாரை பழிவாங்க வேண்டும் என்று இருக்கின்றதோ, பெருமையின் காரணமாக இவர்களுக்கு மனமும் இல்லை, உள்ளமும் இல்லை, இவர்கள் இன்றி நரக வாழ்க்கையில் அமைந்து விட்டார்கள், இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நாளைக்கு, அவ்வளவும் வீண்வளையமாக இருக்கின்றது, ஆனாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் பெருமை கொண்டிருக்கின்றார்கள், அட்டகாசங்களில் இருக்கின்றார்கள். தான் தவறு செய்கின்றோம் என தெரிந்த பிறகும் அட்டகாசமான வாழ்க்கையில் வீண் பெருமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உபயோகப்படாது என்பதை அறிய வேண்டும். பெரும்பாலும் நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய துன்பச் சூழலிலிருந்து நீங்கள் இன்று விடுபட வேண்டும். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உறுப்புகளை பார்க்காதீர்கள். அங்கு நோய் இல்லை, உயிரோட்டம் அங்கு இல்லை. உயிரோட்டத்தை படைக்கக்கூடியது உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது மனதில் அவனுடைய படைப்பின் தன்மை அந்த மனதில் உங்களுக்கு ஆற்றலாக அமைகின்றது. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுகின்றது. அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டுமே தவிர உங்களுடைய வறுமை நீங்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய அவனிடமிருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பேச்சும் ஒரு தன்மையும் உயரிய உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுடைய வறுமையை நீக்கும். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் குறித்து நாளைக்காக காத்திருக்கின்றது. அன்றது இல்லாமல் ஆகிவிடும். மனிதனை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை அவனும் அழிவான், நீங்களும் அழிவீர்கள். இறைவனை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களோடு உங்களுடைய சமுதாயமும் பெருகும். ஒரு அழகான எடுத்துக்காட்டுகளாக வாழ வேண்டும். மனமும் உள்ளமும் என்ற இறைவனுடைய இந்த மாபெரும் அத்தாட்சியை நீங்கள் பரிகாசத்திற்குள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். துன்பத்திற்குள் ஆகக்கூடிய சூழ்நிலை அது நீங்கள் அறியாத ஒன்று. வாய்களிலிருந்து உங்களுடைய வார்த்தைகளாக வெளிவருகின்றது சூழ்நிலை என்று. என்னுடைய சூழ்நிலை சரியில்லை என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை வருகின்றது. அறிந்து கொள்ளுங்கள், தனித்துவிடுங்கள். எதெல்லாம் இன்று எனக்கு ஒரு பெரிய அழகான ஒரு வாழ்க்கையாக நான் பார்க்கின்றனோ அவ்வளவும் பொய், ஷைத்தான் வாக்களிக்கின்றான். உயிரோட்டம் இல்லாதது, இறைவனுடைய உதவி இல்லாதது, இறைவனுக்கு விரோதமானது, இறைவனுக்கு புறமதாக காட்டிவிட்டீர்கள். உங்களுடைய மனச்சியில் வாழ ஆரம்பித்துவிட்டீர்கள். மனமும் அங்கு இல்லை. உடலிலிருந்து அதனுடைய ஆசைகள் மனதில் சென்றுவிட்டன. மன இச்சைகள் என்பது அடிக்ஷன். வெளிப்புற பலன்களிலிருந்து நான் மனதுக்கு கொண்டு வந்து இது வேண்டும் 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 என்று ஆசை கொண்டு, தீவிரமான ஆசை கொள்ளும்போது அது அடிக்ஷனாக ஆகிவிடுகின்றது. நான் என்னுடைய வெளிப்புற உறுப்புகளுக்கு அடிமையாகிவிட்டேன். இனி வாழ்க்கை நரக வாழ்க்கை காத்திருக்கின்றது. இனியும் இது போன்ற வாழ்க்கை வேண்டும், இது போன்ற அமைப்பு வேண்டும் என்று உலகத்தினுடைய அமைப்பு பார்த்து கொண்டு உங்களுடைய மனதை நீங்கள் உலக இச்சைகளுக்கு பறிகொடுத்துவிடாதீர்கள். அந்த மனதை உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள். இதை உணர்வோடு பொறுமையை மேற்கொள்ளுங்கள். படைக்கப்பட இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்புங்கள். படைச்சொற்ற வாழ்க்கையை உங்கள் முன்பாக இருக்கக்கூடியது, அழியக்கூடியது, அதனை கொண்டு ஒரு வாழ்க்கை என்று இதுவரையில் எண்ணிக்கொண்டிருந்தது போன்று இனியும் எண்ண வேண்டாம். இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக்கூடிய இந்த ஒரு இரண்டு அத்தாட்சி சாதாரணமான அத்தாட்சி அல்ல. அத்தியாயம் 45:9 ஏதேனும் ஒரு அத்தாட்சி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீங்கள் பரிகாசமாக விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். துன்ப சூழ்நிலைகளில் ஏற்கனவே நாம் ஆகி கொண்டிருக்கின்றோம். மேலும் 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 நம்முடைய கடினமான அந்த வாழ்க்கைக்குரிய பாதையில் நீங்கள் போய்விட வேண்டாம். ஆனால் மனிதன் பரிகாசமாக எடுத்துக்கொள்கின்றான். இறைவனுடைய எச்சரிக்கை அங்கே இருக்கின்றது. 45:9 இறைவனுடைய எச்சரிக்கை அங்கே இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்கக்கூடாது. யார் இறைவனுடைய வழிகாட்டில் இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு நான் நண்பனாக இருக்கின்றேன். 10:62 என்னை வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நண்பனாக இருக்கின்றேன். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், என்னுடைய வழிகாட்டிலிருந்து விலகிவிட வேண்டாம். இத்தகையோருக்கு பயமோ துக்கமோ கிடையாது, அச்சம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் பயமும் துக்கமும் அச்சமும் நீங்கிய சொர்க்க வாழ்க்கை இது. என்னுடைய நாளைய வாழ்க்கையின் அழகான வாழ்க்கைக்கு, உயர்த்தப்பட இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அடிகோலாக இருக்கின்றது. உரிய அழகான ஒரு உத்தரவாதமாக இருக்கின்றது. நான் புதைகளுக்குள் அடங்கப் போவதில்லை. இந்த உடல் அடியக்கூடியது, இதிலிருந்து விடுபட்டு கனவுலகத்தை எப்படி வாழ வேணும் அந்த புதிய உடலோடு பார்க்க முடியாத அந்த ஒரு வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும். என் இறைவன் எனக்கு உதவி செய்ய என்று எப்படி விரும்புங்கள், உங்களுடைய மறுமையை என்று விரும்புங்கள். புதைகளுக்குள் அடங்கக்கூடிய அந்த வேதனையில் வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம் என்று விரும்புங்கள். நீங்கள் எரித்துவிட்டாலும் சரி, கடலில் பதப்பினாலும் சரி, ஒன்று கூட்ட பேராற்றல் மிக்க இறைவன். கடலில் நீங்கள் கடைத்துவிட்டால் கடலுக்குள் உங்களை உருவாக்கி கடலில் அமிழ்ந்து அங்கு வாழச் செய்ய முடியும். அவனால் மண்ணுக்குள் புதைத்துவிட்டால் அங்கு வாழச் செய்ய முடியும். நிச்சயமாக இது சாத்தியம், நடக்கும். உள்ளட்சம் கொள்வோமாக. இது வெறும் எச்சரிக்கை இல்லை, இறைவனுடைய வாக்குடைய உண்மை. நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். அடங்கிவிட்ட உயிரை மீண்டும் கொண்டு வருபவன் அவன். மருத்துவரை கூறிவிட்டது செத்துவிட்டார் என்று, அதுவும் பொய். வாழ வைக்கவும் தெரியாது, செத்து போயிட்டானா கூட பார்க்கவும் தெரியாது. இந்த மடத்தனமான மருத்துவ அறிவை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர்களை காப்பாற்றுவார்கள் என்று என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களுக்கு இவர்கள் காப்பாற்றும் என்று கூறுவதற்கு? நிச்சயமாக நீங்கள் இறைவனை பரிகசிக்கின்றீர்கள், அவன் உங்களை பரிகசிக்கின்றான். அந்த நிலைக்கு நாம் ஆராய்விட வேண்டாம். இறைவன் அந்த நாளில் நம்மிடம் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கவும் என்னுடைய மனதை தூய்மையாக்கவும் மாட்டான். அவ்வளவு அசிங்கங்கள் நடந்துவிட்டன உடல் அடிப்படையில் சென்றதன் காரணமாக. 3:77 அந்த நாளில் இறுதியாக நீங்கள் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நாள், உங்களுடைய உறுப்புகள் ஒட்டுமொத்தமாக அடைந்துவிட்ட அந்த நாள், என்னுடைய லிவர் கெட்டுவிட்டது, என்னுடைய கிட்னி கெட்டுவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒவ்வொரு உறுப்பாகவும் அடிக்க முடியும், ஒட்டுமொத்தமாக அடிக்க முடியும், அந்த நாளில் இறைவன் உங்களை பேச மாட்டான். ஆகவே நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழுங்கள், நீங்கள் உங்களுடைய நோய்களிலிருந்து விடுபடுங்கள் என்று பேசி இருக்காது. மனம் அது ஏற்பதாக இல்லை. இறைவனும் நிறுத்திக் கொண்டான். அந்த நாளில் அவனுடைய உணர்வை கொண்டு உங்களுடைய மனச்சிகளை நீக்கி அந்த மனதை தூய்மைப்படுத்த மாட்டான். ஆகவே ஒவ்வொரு உறுப்பாக நாம் இழந்து இறுதியில் மானக்கேடுடனும் மனச்சிகளுடனும் அது இல்லையே என்ற இயக்கத்துடன் பதிவைப்படும். இந்த உலக வாழ்க்கை போய்விட்டதே என்ற அந்த நிலையில் அடங்கும் பொழுது, நாம் புதைகளுக்கு வைக்கும் பொழுது அங்கு உயிர் கொடுக்கப்படும். நம்முடைய வேதனை அங்கு ஆரம்பமாகின்றது. புதைகளுக்குள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை வேண்டாம். உள்ளத்தின் பக்கம் நாம் திரும்புவோமாக. இறைவன் எவ்வளவு தெளிவு கொடுக்க முடியுமோ அந்த தெளிவை கொண்டு அறிவித்து விட்டான். இனியும் அவனை நண்பனாக ஆக்கிக் கொள்வதை விட்டு மனிதர்களிடம் நான் அவர்களிடம் உதவி தரக்கூடிய ஒரு நண்பனாக நான் அவர்களை ஆக்கிக் கொண்டேன் என்று நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒருபோதும் கிடையாது. கணவன் மனைவியை நம்ப வேண்டாம், மனைவி கணவனை நம்ப வேண்டாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டாம், பிள்ளைகள் பெற்றோர்களை நம்ப வேண்டாம். அறிவுறுத்துங்கள் அவர்களுக்கு இந்த உண்மையை கொண்டு. தனித்தனியே வாழுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வாழ வைப்பான். நிச்சயமாக நம்முடைய இறைவன் நமக்கு போதுமானவன் என்ற அந்த உண்மையைக் கொண்டு இன்று விடைபெறுவோம்.